மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. அடுத்ததாக தொடர்வது சகோதரர் டி ஜி எஸ் தினகரன் அவர்களின் இறை செய்தி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.
இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகம் 58 அத்தியாயம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58:11.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்.
இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், நித்தமும் உன்னை நடத்துவார். உபாகமம் 32:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரே அவனை வழி நடத்தினார், கர்த்தரே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை நடத்தினார் என்று. கர்த்தரே நடத்தினார், அவரே அவர்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, அவரே நம்மோடு கூட இருந்து, தேவாதி தேவனே நம்மோடு இருந்து நடத்துவது எவ்வளவு பெரிய காரியம். அவரை நம்ப முடியுமா? அப்படி யாருக்காவது செய்திருக்கிறாரா? தயவு செய்து எண்ணாகமம் 11:21 என்ற வசனத்தை வாசித்து பாருங்கள். எகிப்தின் தேசத்தில் அடிமைகளாக இருந்த கர்த்தருடைய மக்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வெளியே கொண்டு வந்தார். அப்பொழுது அவளை நடத்தி செல்ல மோசே என்னும் ஒரு தீர்க்க தரிசியை தலைவனாக ஏற்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட உணவு பொருளை அவர்கள் விரும்பி கதறின பொழுது தேவன் சொன்னார், ஒரு மாதம் வரைக்கும் அவளுக்கு தெவிட்டு போகும் வரைக்கும் நான் இந்த உணவு பொருளை கொடுத்து ஆதரிக்கப் போகிறேன் என்று மோசேக்கு சொன்னார். மோசே சொன்னான், 600,000 பேர் ஆண்கள் மட்டும் இருக்கிறார்களே, போர் வீரர்கள் மட்டும் இதை செய்ய முடியுமா? அப்படியானால் 20,000,000 பேருக்கு நீர் இந்த உணவை கொடுக்க வேண்டுமே, முடியுமா என்று கேட்டான். அவர் செய்து காண்பித்தார். என் கை குறுகவில்லை அப்பா என்று செய்து காண்பித்தார். அவர்களுக்கு செய்த அவர் நமக்கும் செய்வார் என்ற ஒரே நிச்சயம் தான் நாம் அவரை நம்புவதற்கு ஏது. வேதம் சொல்லுகிறது யாத்திராகம் 3:14, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையோடு அவர் கூறுகிறார் என்று. உங்களுக்கும் அப்படி செய்வார். இன்று நாம் தேவனை நம்ப முடியுமா? தேவன் நம்மை முழுவதும் வரும் காலங்களில் நடத்தப் போகிறார் என்று நம்ப முடியுமா? நம்ப முடியும். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நித்தம் உங்களை நடத்துவார், தினமும். என கருமையானவர்களே, யாத்திராகம் 13:21-22 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே நித்தம் மட்டுமல்ல, இரவும் பகலும் அவர்களுக்கு ஒளி காண்பிப்பதற்கென தேவாதி தேவன் ஒரு மேக ஸ்தம்பத்திலும் ஒரு அக்னி ஸ்தம்பத்திலும் மாறி மாறி சென்றாராம். இரவும் பகலும் கூட அவர்களை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. என் அருள்நாதர் இயேசுவும் மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மோடு இருப்பது நமக்கு போதுமானது. தேவன் சொல்கிறார், எல்லா நாளும் நல்ல நாளப்பா, காரணம் நான் உன்னோடு இருக்க போகிறேன் என்று. சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார், நான் உனக்கு வழி காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 32:8 பாருங்கள், அங்கு இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், யெகோவா சொன்னார். என்ன சொன்னார்? நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 30:21 வாசித்து பாருங்கள், நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் முதுகின் பின்னால் ஒரு குரல் கேட்குமாம், வழி இதுவே என்று. எபிரேயர் 12:1-2 வாசித்து பாருங்கள், நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓட கடவோம், ஓடும்படிக்கு அவர் நமக்கு கிருபை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை தான், நாம் போகும் வழி நமக்கு கடினமாய் தோன்றுகிறது. எனினும் அருள்நாதர் சொல்கிறார், இதுதான் நான் உனக்கென்று வைத்த வழியப்பா, இந்த வழியில் வா. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை நடத்துவேன், நானே உன்னை நடத்துவேன், நான் உன்னை நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிறார். மனம் கலங்காதிருங்கள். இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்ற ஒரே ஒரு ஸ்தானத்தில் நின்று திட்டமும் தெளிவுமாய் நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஒரு தடவை சொல்வீர்களா? என் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். அடுத்து என்ன சொல்லுகிறது பாருங்க, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணம் உள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான வறட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன. மூன்று விதமான வறட்சிகளை பற்றி வேதம் சொல்கிறது. முதலாவது, அன்றாடக வாழ்வில் வறட்சி. நீதிமொழிகள் 10:3 பாருங்கள், கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை பசியினால் வறந்து விடார், கர்த்தர் நீதிமான்களை பஞ்சகாலத்தில் பசியில் காக்கிறார். நீதிமொழிகள் 10:3, சங்கீதம் 33:19, சங்கீதம் 37:19, இந்த மூன்று காரியங்களும் நமக்கு பஞ்சகாலத்தை குறித்து பேசுகின்றன. கர்த்தர் பஞ்சகாலத்தில் தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிறார், பசியினால் வறந்து விடார், அவர்களை திருப்தியாக்குவார். இது இன்று முதல் உங்களுக்குரியது. இனி வரும் நாட்களில் வறுமையை பற்றி, பண கஷ்டத்தை பற்றி, கடன் தொல்லையை பற்றி உள்ள கவலையை முழுவதும் மறந்து விடுங்கள். இன்று முதல் அவர் அப்படி நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். 1955 பிப்ரவரி 11 ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன், விழுந்து சாகலாம் என்று. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், வியாதி, படிப்பில் தோல்வி என்னை வாட்டி வதைத்தது. இரவும் பகலுக்கும் என் தாய்க்கு வரும் கொடிய வலிப்பு நோய் என்னை வாட்டி வதைத்தது. ஒரே மகன் நான் என் தாய்க்கு, ஆகவே மனம் கசந்து அழுதேன். என் தாய்க்கு சுகம் கிடைக்காதா? என் அப்பா இரவும் பகலும் வாத்தியார் வேலை பார்த்து பார்த்து இருமி சாகிறாரு, அவருக்கு ஒரு நல்ல நாள் வராதா? என் உள்ளம் வாடியது. சாவதே நல்லதென்று ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி என் சித்தப்பா ஒருவர் எனக்கு சொன்னார். வீடு திரும்பினேன், 4 மணி நேரம் என் அறையில் அழுது புலம்பினேன். என்னையும் அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிறைத்தது. இயேசு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையின் மாறுதலை கட்டளையிட்டார்? 2 Corinthians 8:9 சொல்கிறது, மகா ஐஸ்வர்யவான் அவர் இருந்தும் நமக்காய் ஏழையானார், மிகுந்த தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் பொருட்டு. உடனே என் பாரங்கள் தீர்ந்து விடவில்லை. சிறு வேலை கிடைத்தது, 65 ரூபாய், 24 ரூபாய், 89 ரூபாய்க்கு ஒரு வாத்தியார் வேலை. அதில் தான் என் வாழ்க்கை ஆரம்பித்தேன். முதல் சம்பளம் வாங்கினவுடன் என்னுடைய தகப்பனார் சொன்னார், தம்பி பத்தில் ஒரு பாகத்தை போதகருக்கு கொடுத்து விடு என்று. என் போதகருக்கு 9 ரூபாய் அனுப்பினேன். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அவர் சொன்னார், தம்பி இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு அவ்வளவு நாள் ஜபம் பண்ணினேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். ஸ்டேட் பேங்கில் ஒரு உயர்ந்த பதவி வரும் வரைக்கும் என்னை காப்பாற்றினார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கு 6:38 சொன்னாரே. எனக்கு அருமையானவர்களை தீர்மானம் செய்யுங்கள், கர்த்தருக்காய் கொடுங்கள், கர்த்தர் திரும்ப தருவார். மனம் கலங்காதிருங்கள். அடுத்து வேதம் சொல்கிறது, அவர் ஆத்மாவில் ஏற்படும் ஒரு வறட்சியை தீர்ப்பாராம். ஆமோஸ் 8:11 வாசித்து பாருங்கள். வரும் நாட்களில் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் வரும் என்று. 1 சாமுவேல் 3:1 பாருங்கள். தேவன் சாமுவேலை எழுப்பும் முன்பதாக எங்கும் தேவனுடைய வார்த்தையே கிடைக்கவில்லை, தேவனுடைய வெளிப்படுத்தலே கிடைக்கவில்லை, தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் உங்களை வறட்சி இல்லாமல் காப்பாற்றுவார், உங்கள் ஆத்துமாக்களை நினம் உள்ளதாக மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 22:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கூட கழற்றி விட்டார்கள். இயேசு சொல்கிறார், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், பரிதாபமாக என் எலும்புகளை மக்கள் காணும் விதத்தில் நான் தொங்கிக் கொண்டிருந்தேன், தொங்கிக் கொண்டிருக்க போகிறேன் என்று அன்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யாருக்காக? நமக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். யோவான் 19:34 சொல்கிறது, அவர் மறித்து விட்டாரோ என்று பார்க்க அவருடைய இருதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுக்க சேவகன் ஒருவன் ஈட்டினால் குத்தினான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய எலும்புகள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட எலும்புகள். இன்றும் நம்முடைய சுகம் எங்கிருந்து வருகிறது? சகோதரன் தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, பால் தினகரனின் ஜபத்தினால் அல்ல, ஸ்டெல்லா தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உடல் பட்ட பாடுகளில் இருந்து அவருடைய மனது உருக்கம் உங்கள் பக்கமாய் பாய்ந்து செல்கிறது, உங்களை குணமாக்குகிறது. மத்தேயு 14:14 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகி அவர்களை நோயினால் வாடினவர்களை சுகமாக்கினார். லூக்கா 4:40 சொல்கிறது, மாலை மயங்கிய பொழுது பற்பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களை, அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை வைத்து அவர்களை சுகமாக்கினார். காரணம் என்ன? அவர் சிலுவையில் படப்போகும் பாடுகளை முன் அறிந்திருந்தார். உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் வேதனை, தலையில் முள்முடியினால் வேதனை, உடலில் வாரினால் அடிபட்டதினால் வேதனை, சரீரம் கிழிந்து தொங்குவதனால் வேதனை, எல்லா வேதனைகள் மத்தியிலும் தாங்க முடியாமல் கதறினார். மத்தேயு 27:45-46 சொல்கிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை, என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதினால் தவித்தார், தடுமாறினார், மனம் கசந்து அழுதார், ஏன் என்னை கைவிட்டீர். நீங்கள் அழும் பொழுது அவரும் அழுவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை விடுதலை செய்வார். அவருடைய 5 காயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த 3 விதமான நன்மைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை இன்று முதல் நித்தமும் கரம் பிடித்து நடத்தப் போகிறார்.
அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, வாழ்க்கையிலே குடும்பத்தை பணத்தை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு சுவாமி, கண்ணோக்கி பாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும் திரளான மக்கள் இருக்கிறார்களே, வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஸ்திரமாய் அவர்களை சாபித்தரலும், வாழ்க்கையில் உயர்த்தி வையும், உயர்த்தி வையும், உயர்ந்த அடைக்கலத்தில் நடக்க முடிச் செய்யும் ஆசீர்வாதத்தை தார். உயர்வில் இருக்கும் மக்கள் அவர்களுக்கு நண்பர்களாக மாறட்டும், உதவி செய்யட்டும், அவர்களை நேர் அனுப்பி மது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்யும். வேலை கிடைக்கட்டும், மது பிள்ளைகள் செழித்திருக்கட்டும், தயவு செய்து செய்யும், பிள்ளைகளை பராமரித்தரலும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் தாரும், கணவனை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலாம் சாமி, தயவு செய்து அவர்களுக்கு ஒரு வழியை திறந்தரலாம். மனைவி இல்லாமல் தடுமாறும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறேன் அப்பா, அவர்களுக்கு ஒரு வழியை திறந்தரலாம், அவர்களை திரும்ப வாழச் செய்யும், வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாக வழி செய்யும்,
காயம் பட்ட அந்த இருதயத்தை நீர் தயவு செய்து கழுவி பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பு ராஜா, நிரப்பு. உமது ஜீவன் அவர்கள் மீது இறங்கட்டும் தாப்பனே. கண்ணோக்கி பாரு சுவாமி, கண்ணோக்கி பாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும், வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஸ்திரமாய் அவர்களை சாபித்தரலும், வாழ்க்கையில் உயர்த்தி வையும், ஆசீர்வாதத்தை தாரும். தயவு செய்து செய்யும் மத ஆசீர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தினாலே வைக்கிறேன். அதை உறுதிப்படுத்தும், அவர்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கனம் பண்ணும். நீர் இந்த கிருபை தருவதற்காக நன்றி தகப்பனே. நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தொடும் ராஜா, தொடும். இப்பொழுது அந்த தீராத வியாதிகள் மறையட்டும். பெரியவர்களை தொடும், எல்லாவற்றையும் சுகமாக்கும், நரம்புகளை தொட்டு குணமாக்கும். எல்லா ரத்தத்தில் இருக்கும் பற்றாக்குறையும் இப்பொழுது மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ராஜா, மறையட்டும். தொடும் ஐயா, தொடும். அவர்களை சுகமாக்கும் ராஜா, சுகமாக்கும் சாமி, சுகமாக்கும். அது வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், அவர்கள் சுகமாகட்டும், ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். எல்லா கன மகிமை துதி மக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை செழிக்க செய்வாராக.
அன்பு நேயர்களே, நமது அன்பின் ஒலி நிகழ்ச்சியை ஆஸ்திரேலியாவிலிருந்து இயங்கும் 24 மணி நேர ஒலிபரப்பான இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.